ஓம் நமோ பகவதே ஸ்ரீரமணாய. பகவான் ஸ்ரீ ரமண மகர்ஷிகள் அருளியுள்ள விசார சங்கிரகம். ஒன்று, நான் யார் அவதாரிகை. இதில் நான் யார் என்கிற ஆத்ம விசாரம் செய்ய வேண்டிய மார்க்கம் தெளிவாக கூறப்படுகிறது. ஒன்று, சர்வ ஜீவர்களுக்கும் சுபாவமாய் நான் போனேன், வந்தேன், இருந்தேன், செய்தேன் என எல்லா விஷயங்களிலும் நான் என்று ஒரு போதம் தோற்றுகிறதல்லவா? அது ஏதென்று விசாரிக்க, போதல் முதலிய தொழில்கள் தேகத்தினவே என்று வேறின்மையால் தேகமே நான் என்று அன்றோ சொல்லுவதாய் தோற்றுகிறது. தேகமோ பிறந்ததற்கு முன் இல்லாதது, பஞ்ச கோஷாத்மகமானது, சுஷுப்தியில் இல்லாதது, பிணமாய்ப் போவது. ஆகையால் அதை நான் என்னும் போதமாக சொல்லக்கூடுமா? கூடாதே. இப்படி தேகத்தை குறித்து அவாந்தரமாய் நான் என்று எழும் போதமே தத்போதம் என்றும், அகங்காரம் என்றும், அவித்யை என்றும், மாயை என்றும், மலம் என்றும், ஜீவன் என்றும் பலவிதமாய் சொல்லப்படுகிறது. இதை பற்றி விசாரியாதிருக்கலாமா? விசாரிப்பதற்கல்லவா சகல சாஸ்திரங்களும் ஏற்பட்டு அத்தத்போத நாசமே முக்தி என்று கோஷிக்கின்றன. விசாரிப்பது எப்படி எனில், கட்டை முதலிய போலும் ஜடமான இச்சரீரம் நான் என்று ஸ்புரித்து வழங்கி வருமா? வராதே. ஆதலால் பிணமான தேகத்தை பிணம் போலவே இருத்தி வாக்காலும் நான் என்று சொல்லாமல் இருந்து இப்போது நான் என விளங்குவது எது என்று கூர்மையாய் விசாரித்தால் அப்போது ஹிருதயத்தில் நான் நான் என்று சத்தமில்லாமல் தனக்குத்தானே ஒருவித ஸ்புரிப்பு மாத்திரம் தோன்றும். அதனை விடாது சும்மா இருந்தால் தேகம் நான் என்னும் அகங்கார ரூப ஜீவ போதத்தை முற்றிலும் நாசமாக்கி கற்பூரத்தில் பற்றிய நெருப்பு போல் தானும் சாந்தமாய்விடும். இதுவே மோட்சம் என்று பெரியோர்களாலும் சுதிகளாலும் சொல்லப்படுகிறது. ரெண்டு, ஆவரணம் ஜீவனை எக்காலத்தும் மறைக்காது. ஏன்? அஜ்ஞானிகளும் நான் என்று சொல்லுவதால். பின்னையோவென்றால் நான் ஆத்மா என்பதை மாத்திரம் மறைத்து நான் தேகம் என தோற்றுவிக்கிறது, அல்லாமல் நான் என்னும் ஆத்மாவை முற்றிலும் தோற்றாமல் மறைத்து விடாது. மூணு, ஆத்மா ஸ்வயம் பிரகாசஸ்வரூபம். அதை இப்படி என்றும் அப்படி என்றும் பாவிக்க வேண்டாம். பாவிக்கும் நினைப்பே பந்தம். ஆத்மாவோ இருட்டும் பிரகாசமும் இல்லாத தேஜசானபடியாலே அதை இவ்வித பிரகாசம் என்று பாவிக்க வேண்டாம். அதுவே ஒரு பந்தமாய் முடியும். ஆத்மாவோ தானே தன்மயமாய் விளங்கி கொண்டிருக்கும். இந்த ஆத்ம அனுசந்தான பக்தி ரூப தியானத்தின் பரிபாகமான அவஸ்தையே சமாதி எனப்பட்டு நிரதிசையான மோட்சகதியை கொடுக்கும். மகான்களும் சுவாத்மானுசந்தான பக்தி ஒன்றினாலேயே மோட்சம் அடைய வேண்டும் என்று கூறியிருக்கிறார்கள். நான் என்னும் சங்கல்பரூப தத்போதமே மாயாவிருட்சத்தின் வேறாகையால் அதனை கெடுத்தால் மாயையானது வேறற்ற விரட்சம் போல் கெடும். பக்தி என்றும் தியானம் என்றும் ஞானம் என்றும் அகங்காரத்தை சுழுவாய் கெடுக்கும் இம்மார்க்கத்திற்கே கூறத்தகும். நாலு, தேகம் நான் என்பதில் பஞ்சகோஷ ரூபமான மூன்று தேகங்களும் அடங்கிவிட்டன. அது ஒன்று நீக்கப்பட்டால் எல்லாம் தானே நீங்கிவிடும். இதை பற்றியே மற்ற தேகங்களும் ஜீவித்திருப்பதால் பிரத்யேகம் நீக்க தேவையில்லை. நினைப்பு மாத்திரமே பந்தம் என்று ஸ்ருதிகள் முறையிடுவதால் நான் என்னும் நினைப்பு ரூபமான மனதை அவரிடத்திலேயே, அதாவது ஆத்மாவிடத்திலேயே இருத்திவிட்டு அவரை மறவாது சும்மா இருப்பதே சிரேஷ்ட சாதனம் என்பது ஸ்ருதிகளின் முடிவான சித்தாந்தம். விசார சங்கிரகம் ரெண்டு, மனம் அவதாரிக்கை. இதில் மனதின் லட்சணமும் அதன் அவஸ்தைகளும் ஸ்தானமும் சுருக்கமாயும் விளக்கமாயும் கூறப்படுகின்றன. நம் இந்து சாஸ்திரோக்த விதமாய் நாம் புஜிக்கும் அன்னத்தின் சூக்ம பாகத்தால் கட்டிப்பட்டு ராகத்வேஷ காம குரோதாதிகளால் விருத்தி அடைந்து மனம் புத்தி சித்தம் அகங்காரம் என்னும் அந்தக்கரணங்களின் சமுதாயமாய் மனம் என்னும் பன்மை ஒருமை பெயரையே பெற்றதாய் நினைத்தல் நிச்சயித்தல் முதலிய தர்மங்கள் உள்ளதாய் ஞானத்தால் அறியப்பட்ட திருஷ்யமாய் ஜடமாய் ஜடமாயினும் ஞானத்தின் சேர்க்கையால் தப்தாய பிண்டம் போல் சேத்தனம் போலவே தோற்றுவதாய் பரிச்சின்னமாய் அனித்யமாய் அவயவாகாரமாய் அரக்கு ஸ்வர்ணம் மெழுகு போல் பரிணாமம் உருவதாய் சர்வ தத்வாத்மகமாய் சக்ஷு முதலிய இந்திரியங்களுக்கு நேத்ராதி ஸ்தானம் போல ஹிருதய கமலத்தை ஸ்தானமாக உடையதாய், ஜீவனுக்கு உபாதியாய், தான் ஒரு வஸ்துவை நினைத்து விருத்தி ரூபமாய் மூளையில் உள்ள அறிவுடன் கூடி பஞ்சேந்திரிய துவாரா அவ்விஷயங்களை அறிவோடும் கூடியுள்ள மூளையால் கூட்டி கொடுக்கப்பட்டு அவ்விஷயங்களை நான் அறிந்தேன் என்று அறிந்து அனுபவித்து திருப்தியடையப்பட்டுள்ளதாய் உள்ள ஒரு வஸ்து உண்டு. ஓர் வஸ்துவை சாப்பிடலாமா என்று நினைப்பது மனோரூப சங்கல்ப விருத்தி. அது நல்லது பொல்லாதது சாப்பிடலாம் கூடாது என்று நிச்சயிப்பது புத்தி ரூப நிச்சய விருத்தி. இம்மனமே எல்லா தத்வாத்மக ஜீவேஸ்வர ஜெகத் ரூபமாயிருப்பதால் ஞானம் கொண்டு எப்போது ஆத்மாகாரம் அடைந்ததோ அப்போதே எல்லாம் பிரம்மமாய்விடும் கைவல்யம் என்று சொல்லப்படுகிறது. ரெண்டு, விஷயங்களை அறிய இந்திரியங்கள் சகாயமாய் வெளியில் இருப்பதால் புறக்கரணம் எனப்படும். மனம் உள்ளில் இருப்பதால் அகக்கரணம் எனப்படும். அகம் உள், புறம் வெளி, கரணம் அறிவதற்கு சாதனமாயிருப்பது. அகக்கரணம் அந்தக்கரணம், நினைவு சங்கல்பம், நனவு ஜாக்ரம். தேகத்தை குறித்தே அந்தர் பகிர் என்று சொல்லுவதன்றி உண்மையில் உள்வெளி இல்லை. தோற்றும் சர்வமும் உள்ளே இருக்கிறதன்றி வெளியில் இல்லை என்பதை அறிவிக்க எல்லாவற்றையும் ஹிருதய கமலாகாரமாக வர்ணித்து வேதம் சொன்னது. அதுவும் ஆத்மாவை அன்றி இல்லை. தட்டான் மெழுகுண்டையில் நானாலோக அணுக்கள் எப்படி அடங்கி ஒரே மெழுகாக காணப்படுகிறதோ அப்படியே சுஷுப்தியில் சர்வஜீவர்களும் ஒரே இருட்டாகிற அவித்தியில், அதாவது சமஷ்டி மாயையில் லயித்து ஒன்றுபட்டிருப்பதால் எங்கும் ஒரே இருட்டை காண்கிறார்கள். சுஷுப்தியில் ஸ்தூல சூக்ஷ்ம தேகங்கள் இருட்டாயிர மாயையில் அடங்கி ஆத்மாவில் லயித்திருக்கின்றன. இந்த இருட்டிலிருந்து அகங்காரம், அதாவது சூக்ஷ்ம தேகம் உண்டாயிற்று. அகங்காரம் என்பது மனம் அல்லது ஹிருதயம். அவித்யை என்பது காரணதேகம். இம்மனமே ஆத்மாகாரமாக வேண்டும். மூணு, மனம் என்பது உண்மையில் ஞானஸ்வரூபமே. நிர்மலமாயிருப்பதால் அப்போது அதற்கு மனம் என்னும் நாமம் இல்லை. ஒன்றை ஒன்றாக அறியும் விபரீத ஞானமே மனமாகும். அதாவது ஞானமாத்திரமாக இருந்த சுத்த சத்துவ மனதானது தன் ஞானஸ்வரூபத்தை மறந்து அவித்யால் தானே தமோகுண வசத்தாய் உலகரூபமாய் பரிணமித்து ரஜோகுண வசத்தாய் அதில் தேகாதிகள் தான் என்றும் உலகம் சத்தியம் என்றும் இதன் மூலமாக உண்டாகும் ராகத்வேஷாதிகளால் புண்ணிய பாப கர்மங்களை சம்பாதித்து அவ்வாசனையால் ஜனன மரணங்களை அடையும். சுஷுப்தி மூர்ச்சையாதிய காலங்களில் எவ்வித ஞானமும், அதாவது தன்ஞானமோ அந்நிய ஞானமோ அற்பமும் இன்று என்பது எவர்க்கும் அனுபவமன்றோ? பின்னர் தூக்கத்தினின்றும் விழித்தேன், மயக்கத்தினின்றும் தெளிந்தேன் என்ற அனுபவம் முற்கூறிய நிர்விசேஷ நிலையினின்று உதித்ததோர் விசேஷ ஞானத்தினது தோற்றமன்றோ? இவ்விசேஷ ஞானமே விஞ்ஞானம் எனப்படும். இந்த விஞ்ஞானமானது ஆன்மாவையேனும் அனான்மாவையேனும் ஆசிரியத்தே விளங்கும் அல்லாது தனியாக பிரகாசிக்காது. இது ஆன்மாவை ஆசிரியிக்கும் போது மெஞ்ஞானம், ஆன்மாகார மனோவிருத்தி ஞானம், அகண்டாகார ஞானம் என்றும், அனான்மாவை ஆசிரியிக்கும் போது அஜ்ஞானம் என்றும் சொல்லப்படுகிறது. இவ்விஞ்ஞானம் ஆன்மாவை ஆசிரியித்து ஆன்மாகாரமாக விளங்கும் ஸ்திதியே அகம் ஸ்புரிப்பு என சொல்லப்படுகிறது. இந்த ஸ்புரிப்பு வஸ்துவை விட்டு தனியாக இராது. இந்த ஸ்புரிப்பே வஸ்துவை அபரோக்ஷப்படுத்தற்கான தக்க குறியாம். என்றாலும் இதுவே வஸ்து நிலை ஆகாது. இந்த ஸ்புரிப்பானது எதனை ஆசிரியித்து விளங்குகிறதோ அந்த மூலமே வஸ்து அல்லது பிரஜானம் எனப்படும். வேதாந்தம் பிரஜானம் பிரம்ம என்றது இது பற்றியேயாம். இதனை நிகழ்சு எஞ்சோதியாகி நிகில சாட்சியுமாமான்மா புகழும் விஞ்ஞான கோஷம் பொருந்தியே விளங்கும் என்றும் இகழ்விழா இவ்வான்மாவை இலக்கியமாக பற்றி இகழ்விழா இவ்வான்மாவை லட்சியமாக பற்றி அகமென அனுபவிப்பாய் அகண்டமாம் மிருத்தியாலே என்னும் சுதியின் தாத்பரியத்தானும் தெளிக. நாலு, அவஸ்தாத்ரியம். ஆத்ம தீபம் சுஷுப்தியில் அவித்யை உட்சுவரும் நித்திரை கதவும் கூடின காரணதேக உள்மனையில் தானே விளங்க, காலகர்மாதி பிராணனால் உறக்க கதவம் திறக்கவும், மகத்தத்துவ வாயிற்படிக்கு அடுத்த அகங்கார பளிங்குமணி ஆத்ம பிரதிபலன பிரகாசத்துடன் சொப்பன நடுமனையையும் பஞ்சேந்திரிய பலகனி வழி ஜாக்கிர முற்றத்தையும் விளக்கி, காலகர்மாதி வாயுவால் நித்ரா கபாட்டம் மூடவே, நனவு கனவுகளோடு நான் அற்று தான், அதாவது ஆத்மா மாத்திரம் என்றும் விளங்கும். அஞ்சு, ஜாக்கிர சொப்ன சுஷுப்திகளில் நேத்திரம் கண்டம் ஹிருதயம் என்னும் ஸ்தான முன்னிலையாக போகங்களை புஜிக்கினும், அஜீவன் முக்கிய ஸ்தானம் ஹிருதயமாதலால் அதை விட்டு எப்போதும் நீங்குகிறதில்லை. மனதுக்கு ஸ்தானம் கண்டம், புத்திக்கு ஸ்தானம் முகம் அல்லது ஹிருதயம், அகங்காரத்திற்கு ஹிருதயம் அல்லது சர்வாங்கம் என்று அநேக விதமாய் சொல்லியிருந்தாலும், இவற்றின் சமஷ்டியாகிற ஒரே மனம் என்னும் அந்தக்கரணத்திற்கு ஹிருதயமே ஸ்தானம் என்று முடிவாக ஸ்ருதி கூறுகிறது. சாஸ்திரங்களில் அநேக விதம் சொல்லும். அவற்றையெல்லாம் ஆராய்ந்தே சுருக்கமாயும் உண்மையாயும் உள்ள மார்க்கத்தை இவ்விதம் பெரியோர்கள் கூறியிருக்கின்றனர். நான் என்னும் அகங்காரத்தின் முக்கிய ஸ்தானம் ஹிருதயமே என்பது அனுபவம். மூணு, ஜெகம் அவதாரிகை. இதில் உலகின் மித்யாத்தன்மையும் அது நமக்கு அந்நியமின்மையும் கூறப்படுகின்றன. ஒன்று, சிருஷ்டி. சுத்த பொய்யான உலகத்தை பொய்யாக்கி ஒன்றான பிரம்மத்தை அறிவிப்பதிலேயே வேதத்தின் முக்கிய கருத்து. இதை அறிவிப்பதற்காகவே உலகுக்கு சிருஷ்டி அங்கீகரித்தது. அதிலும் மந்த அதிகாரிகளுக்கு கிரம சிருஷ்டியால் பிரம்மத்தில் பிரகிருதி, மகத்தத்துவம், தன்மாத்திரை, பூதம், உலகம், தேகம் இவைகள் கிரமமாய் உண்டாயின என்று சொல்லும். தீவிர அதிகாரிகளுக்கு ஆத்மாவாயிர தன்னை அறியாத தோஷத்தால் உண்டான தன்னினைவாலேயே தன் சொப்பனம் போல் இவ்வுலகம் உண்டாயிற்று என யுகபத் சிருஷ்டியார் சொல்லும். எப்படியாவது ஜெகம் பொய் என சாதித்து வஸ்துவை அறிவிப்பதிலேயே தாத்பரியம். ரெண்டு, திருக் திருஷ்ய விவேகம். தேகம் கடாதி திருஷ்ய ஜடம், கண் திருக்கு, அதாவது இவற்றை பார்ப்பது. மேலும் கண் திருஷ்யமாகிய ஜடம், சக்ஷு இந்திரியம் திருக்கு, மேலும் சக்ஷு திருஷ்யமாகிய ஜடம் அதை அறிவதாகிய மனம் திருக்கு, மேலும் மனம் ஜடமாகிய திருஷ்யம் அதை ஜீவன் அறிவதால் ஜீவன் திருக்கு. அடுத்து ஜீவனும் திருஷ்யமாகிய ஜடமே, ஜீவனை அறிகின்ற அறிவு திருக்கு, அதாவது ஜீவனை பார்ப்பது அறிவு. இப்படி அறிவாகிற நாமே எல்லா பதார்த்தங்களையும் அறிவதால் நாமே திருக்கு. மற்ற கடாந்தமாய் உள்ள விஷயங்கள் நம்மால் அறியப்படுவதால் திருஷ்யம். இத்ருக்கு திருஷ்யங்களிலும் ஒன்று மற்றொன்றுக்கு திருக்காயிருப்பினும் அது வேறொன்றுக்கு திருஷ்யமாயிருப்பதால் அவை உண்மையில் திருக்காகா. நாம் ஒன்றாலும் அறியப்படாததால் திருஷ்யமாகாவிட்டாலும் எல்லாவற்றையும் அறிவதால் திருக்கேயாயினும் அதுவும் திருஷ்யத்தை பற்றியே வந்ததல்லது. உண்மையில் திருஷ்யம் நமக்கு அந்நியம் இல்லாததால் திருக்கும் அல்ல. ஆகவே நமக்கு உண்மையில் இரண்டும் இல்லை. நாம் ஒருவனே திருக்கு திருஷ்யங்களுக்கு உட்படாதவன், மற்றவை உட்பட்டவையே. ஜீவன். இதில் ஆத்மாவே ஜீவன் என்று ஜீவனுடைய லட்சணம் விவரமாக கூறப்படுகிறது. இது விசார சங்கிரகத்தில் நான்காவது பாகம். ஜீவன், நான் என்பது என்று மனம் இல்லை. மனமும் அகங்காரமும் ஒன்றே, மற்ற புத்தி சித்தமும் இதுவே. மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் இவையெல்லாம் ஒரே மனம்தான். ஒருவனுக்கு அந்தந்த வேளையில் அந்தந்த நாமம் வருவது போல இந்த மனமாகிற அகங்காரத்தை அன்றி ஜீவன் வேறில்லை. அகங்காரம் உண்டாகும் போதே பழுக்க காய்ச்சின இரும்பு குண்டு போல ஆத்மஸ்வபாவத்தோடும் அத்தியாசமாய் தோற்றுகிறது. இரும்பு குண்டில் அக்னி இருக்கின்றதே, அதன் தாத்பரியம் என்ன? அபேதமாயிருக்கிறது என்று அர்த்தம். பழுக்க காய்ந்த இரும்பு குண்டை போல ஆத்மாவுடன் தாதாத்மியமாய் கூடியிருக்கும் அகங்கார ரூபனே ஜீவனாதலால், அங்கனம் சித்பிரகாசத்தோடு கூடியிருக்கும் மனமாகிற அகங்கார ரூப ஜீவனை அன்றி மேற்படி ஜீவசாட்சியாகிற ஆத்மா இல்லை. அவ்வாத்மாவே முற்கூறிய குண்டில் உள்ள அக்னி போல் தாக்கின்றி ஹிருதயத்தில் விளங்குவதின்றி ஆகாசம் போல் ஞானமாத்திரமாய் ஏகமாய் விளங்கும் பிரம்மமாக பிரகாசிக்கிறது. குண்டு அகங்காரம், நெருப்பு குண்டு ஜீவன், குண்டிலிருக்கும் அக்னி மாத்திரம் சாட்சியாகிய ஆத்மா. ஏகமாயுள்ள அக்னி ஜுவாலை எங்கும் உள்ள சர்வசாட்சியாகிய பிரம்மம் பரம். ஐந்தாவது விசார சங்கிரகத்தில் ஐந்தாவது பாகம் பரம் அவதாரிகை. இதில் ஆத்மஸ்வரூபமே கடவுளுடைய சுரூபம் என்று, அதாவது அகம் சுரூபமான ஆத்மாகாரமாகவே சுவாமி இருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. ஹிருதயம் என்றும் மனம் என்றும் சொல்லுவது அந்தர் பகிராய் தோற்றும் தத்துவங்களின் சேர்க்கையே. தத்துவங்கள் என்றால் வஸ்துக்கள். தத்துவம் என்பதற்கு பொருள் வஸ்து அல்லது பதார்த்தம், பிரம்மம் நிஜம் அல்லது உண்மை, தத் அது, துவம் நீ, தத்துவம் அது நீ, இப்படி அநேக அர்த்தங்கள் உள. ஆகையால் வெளியில் காணும் தேகம் உலகம் முதலியவை மனோரூபமேயாம். அதாவது ஹிருதய கமலமே எல்லா ரூபமாயும் விளங்குகிறது. இப்படி சர்வாத்மகமான, அதாவது எல்லா உருவங்களுமான ஹிருதய கமல மத்தியில், அதாவது மன ஆகாசத்தில் நான் என்னும் ஆத்மஜோதி பிரகாசிக்கிறது. இப்படி ஒவ்வொரு தேகத்திலும் விளங்குவதால் இதற்கு சாட்சி என்றும் துரியம் என்றும் பெயர் உரைப்பர். இந்த நான் என்னும் ஜோதியின் அந்தர்கதமாய் சர்வதேகங்களிலும் ஏகமாய் நான் அற்று விளங்கும் பரபிரம்மமாகிற ஆத்ம ஆகாசமே, அதாவது ஞான ஆகாசமே யதார்த்த வஸ்து. இதுவே துரியாதீதம். தீபத்தின் உள்ளில் உள்ள அந்த காலியிடத்தில் உள்ள பூதாகாசமானது அந்த ஜுவாலையின் உள்ளும் புறம்பும் நிறைந்து எல்லையற்று விளங்குவது போலவே ஞான ஆகாசம் என்னும் வஸ்து துரிய ஜோதியின் உள்ளும் புறம்பும் எல்லையற்று விளங்குவதாகவே பாவிக்கட்டும். இந்த ஜுவாலையோடு அபேதமாய் எங்கும் எல்லையற்று விளங்குவதே சுரூபமாம். ஜுவாலையை பற்றி கவனிக்க வேண்டாம். நானற்ற இடமே வஸ்து என்று தெரிந்தால் போதும். பிரம்மஸ்வரூபமானது ஆத்மஸ்வரூபமாக தன் ஹிருதயத்தில் நிவசிப்பதற்கு சர்வ ஜனங்களும் நான் நான் என்று மார்பை தொட்டு காட்டுவதே போதுமான சாட்சி. எல்லா ஜீவர்களின் ஹிருதயத்தில் பிரகாசிக்கிறபடியால் பிரம்மத்திற்கு ஹிருதயம் என்று ஒரு பெயர் உண்டு. அகம் அகம் என்று ஹிருதயத்தில் தன்மயமாய் விளங்கும் தெய்வத்தை விட்டு அந்நியமாயிருப்பதாய் தேடுதல், கையிலிருக்கும் அதி அபூர்வமான கௌஸ்துப ரத்னத்தை தூர எறிந்துவிட்டு அற்பமான சங்குமணியை தேடுவதற்குச் சமானம் என்று வசிஷ்டரும் சொல்லியிருக்கிறார். நம்மை சிருஷ்டித்து ரட்சித்து சம்ஹரிக்கும் ஒன்றான ஆத்மாவாகிற கடவுளை கணபதி, பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன், மகேஸ்வரன், சதாசிவன் முதலிய நானா ரூபங்களாக பாவனையால் உண்டாக்கி கெடுப்பது மகாபாபம் என்றே வேதாந்திகள் சொல்லுவார்கள்.
ஆறாவது பாகம் பிரம்ம வித்யை அவதாரிகை. இதில் பிரம்மத்தை அறியும் மார்க்கம் விளக்கப்பட்டிருக்கின்றது. பிரம்மபுரம் என்னும் தேகமாகிய பட்டணத்தில் ஹிருதய கமலாசனத்தில் வசிக்கும் ஜீவனாகிய சிவலிங்கத்தை அறிய, தேகாதிகளை நான் என்று பகிர்முகத்தில் சஞ்சரிக்கும் அகங்கார ரூப மனதை ஹிருதயத்தில் அடக்கி, தேகாதிகளில் அகம் புத்தி நீங்கி தேகத்திலிருக்கும் நான் யார் என்னும் விசாரத்தோடு இருந்தபடி இருந்து நிச்சலமாக விசாரிக்குங்கால் அகம் அகம் என்னும் ஸ்புரிப்பு சூக்மமாய் தோற்றும். அந்த நானாகும் அகம் என்னும் ஆத்மஸ்வரூபமே எல்லாமாய் அல்லவுமாய் பாக்யாந்திர பேதமின்றி எங்குமாய் விளங்கும் பரமாத்மஸ்வரூபம் என்னும் நிச்சல பாவனையோடு இருத்தல் வேண்டும். இதுவே சோகம் பாவனை எனப்படும். இதுவே துரியம் எனப்படும். இவ்வித ஸ்புரிப்பு அடங்கின சூக்மமான இடமே துரியாதீதம் என்றும், பின் யோக அஷ்டாங்கத்தில் கூறப்படும் ஜுவாலா அல்லது ஜோதிரந்தர்கதமாய் விளங்கும் சர்வபரிபூர்ண பரமாத்மா என்றும், ஹிருதய ஆகாசம் அல்லது தகராகாசம் என்றும், மனாகாசம் அல்லது சித்தாகாசமே ஸ்தானமாய்க்கொண்டு எங்கும் பிரகாசிக்கும் ஞான வெளி அல்லது சிதாகாசம் என்னும் சிதம்பர பிரம்மம் என்றும், சிவம் என்றும், ஆத்மா என்றும், ஞானம் என்றும் பலவாறாக சொல்லப்படும் கடவுளாகிய பரதேவதா வஸ்து. வெகுகாலம் முற்கூறிய அகமென்னும் ஆத்மானுசந்தானமாகிற சோகம் பாவனையால், அதாவது ச பரமாத்மா அகம் நான் என விளங்கும் ஆத்மா என்னும் பாவனையால் நிரந்தரம் நிச்சலமாய் தியானித்து வந்தால் ஹிருதயத்தில் உள்ள அஞ்ஞான அந்தகாரமும் அஞ்ஞான தற்காரியங்களான சர்வ பிரதிபந்தங்களும் நீங்கி சர்வபரிபூர்ண ஞானமானது லப்தமாகும். இங்கனம் தேகாலயமாகிய பட்டணத்தில் ஹிருதய குகையில் இருக்கும் வஸ்துவை அறிதலே சர்வபரிபூர்ணமாயிருக்கும் வஸ்துவை அறிதலாம். தேகம் அல்லது ஹிருதயமே சர்வமாயிருப்பதால் நவத்வாரத்துடன் கூடிய தேகமாகிய புரியில் ஞானி சுகமாய் வசிப்பன் என்னும் கீதையும் தேகமே தேவாலயம் ஜீவனே சிவன் அவனே சோகம் பாவனையால் பூஜிக்கின் முக்தி உண்டாகும். பஞ்சகோசாத்மகமான தேகமே குகை என்றும் ஹிருதயமே குகை என்றும் அதில் வசிக்கும் பரன் குகேசனாவான் என்னும் ஸ்ருதியும் இதில் பிரமாணம். இங்கனம் பிரம்மத்தை அறியும் மார்க்கமே தகரோபாசனை அல்லது தகர வித்யை என்றும் பிரம்ம வித்யை என்றும் சொல்லப்படும். இதை காட்டிலும் வேறென்ன சொல்லக்கூடும்? ஊகித்து அறிந்து கொள்ள வேண்டும். விசார சங்கிரகம் 7வது கடவுள் பூஜை அவதாரிக்கை. இதில் சுவாத்ம பாவனையை அதாவது ஸ்வஸ்வரூப ஸ்மரணையை மறவாதிருத்தலே சிறந்த கடவுள் பூஜை என்றும் தபஸ் என்றும் சொல்லப்படுகிறது. அகம் பிரம்ம பாவனையை விடாதிருக்க வேண்டும் என்பதே நிர்குண பூஜையின் தாத்பரியம். அகம் பிரம்ம தியானமே யஜ்ஞ தான தப விரத ஜப யோக பூஜை அனைத்தும் ஆதலால் தான் செய்யும் நிஷ்டைக்கு பிரதிபந்தமாக என்ன ரூபங்கள் தோன்றினாலும் மனதை அவ்வழியே செல்ல ஒட்டாமல் ஆத்மஸ்வரூபமாகிற தன்னிடத்திலேயே நிறுத்தி நம் முன்னே என்னென்ன நடக்கிறது, நடப்பது நடக்கட்டும் பார்க்கலாம் என்று சாட்சியைப் போல் பார்த்து கொண்டிருக்க பழகுவதே அப்பிரதிபந்தம் நீங்கும் உபாயம், வேறில்லை. தன்னை மாத்திரம் விட்டுவிடக்கூடாது. இப்படி ஹிருதயத்தில் உள்ள அகம் சுரூபத்தில் மனதை இருத்துவதே யோகம் தியானம் ஞானம் பக்தி மந்திரம் ஜபம் முதலிய எல்லாமாம். அகம் சுரூபமான ஆத்மாகாரமாகவே சுவாமி இருப்பதால் அவரிடத்தில் மனதை நிரந்தரம் லைக்கச் செய்வதுதான் எல்லா உபச்சாரங்களுமாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மனம் ஒன்று அடங்கினால் எல்லாம் கைவசப்பட்டதாகும். மனதே குண்டலி, வேறே ஒரு பாம்பெனல் ஸ்தூல திருஷ்டிகளுக்கு சொல்லுவதாம். ஸ்தூல திருஷ்டிகள் ஸ்தூல புத்தி உள்ளவர்கள் ஆராதார அதாவது ஷட்சக்கர தரிசனை முதலிய அனைத்தும் மனக்கற்பனையே. ஆரம்ப யோகிகளுக்கே அது. நம்மையே விக்கிரகாதிகளில் ஆவாகித்து பூஜிக்கிறோம். ஆந்திர பூஜை தெரியாததால் ஆகையால் அனைத்தையும் அறியும் ஞானமாகிற நம்மை தெரிந்தால் எல்லாம் அறிந்ததாகும். நானா பாவனையோடு கூடியிருக்கும் நாம் கடவுளாகிற ஆத்மாவை பாவித்து பாவித்து வந்தால் அந்த ஏக பாவனையால் அநேக பாவனைகள் நீங்கி ஏக பாவனையும் நசிக்க அறிவதே வஸ்துவை அதாவது கடவுளை அறிவதாம். எப்போதும் சர்வ பரிபூரணமாயுள்ள சுவாத்ம பாவனையை அதாவது ஸ்வஸ்வரூப ஸ்மரணையை மறவாது இருத்தலே முடிவான யோகமும் ஞானமும் மற்றுமுள்ள எல்லா தபசுகளுமாம். தன்னிலையை விட்டு பகிர்முகமாய் விவகாரங்களில் மனது சென்றாலும் ஓவோ தேகாதிகள் நாம் அல்லவே நாமார் என்னும் விசாரத்தால் மறுபடியும் தன்னிலையிலேயே நிறுத்த வேண்டும். நானார் என்னும் விசாரமானது சர்வ அனர்த்த நிவர்த்திக்கும் ஆனந்த பிராப்திக்கும் முக்கியமான ஹேது. எத்தனை தரம் திருப்பி திருப்பி சொன்னாலும் விஷயம் இவ்வளவுதான்.
ஸ்ரீரமண நூல் திரட்டு அருண்மொழி தொகுப்பு விசார சங்கிரகம் 8வது அத்தியாயம் முக்தி அவதாரிக்கை. இதில் ஆத்மாவே நான் அதாவது சிவோகம் என்று பலகாலம் நிரந்தரம் அனுசந்திக்கும் பிரம்மத்யானமாகிற நிதித்தியாசனத்தினாலேயே மோட்சம் அடையக்கூடும் என்று விளக்குவதுடன் ஜீவன் முக்தன் விதேக முக்தனுடைய லட்சணங்களும் இசைக்கப்படுகின்றன. 1. மனோரூப ஜீவன் தான் கேவலம் ஆத்மஸ்வரூபமாகவே இருப்பதை மறந்த மறப்பினாலேயே ஜீவன் என்னும் நாமத்தோடு மனோரூபமாய் பந்தத்தை அடைந்திருப்பதால் எப்போதும் தானாகவே இருக்கும் ஆத்மாவை தேடுவது இடையன் நாட்டை தோல்மேலேயே போட்டுக்கொண்டு ஆடு எங்கே என்று தேடுவதைப் போலவே இருக்கிறார். ஆயினும் தன்னை மறந்த ஜீவன் தன்னை ஆத்மா என்றே ஒரு தரம் அறிந்தது கொண்டு அதுவேயாய்விடும் மோட்சத்தை அதாவது ஆத்ம சாட்சா்காரத்தை பூர்வ ஜென்மாந்திர வாசனா பிரதிபந்தத்தால் அடையாமல் அடிக்கடி தான் ஆத்மாவாயிருப்பதை மறந்து தேகாதிகள் நான் என்றே பிரமிப்பன். இந்த நெடுநாள் வாசனையானது தேகாதிகள் நான் அல்ல, ஆத்மாவே நான் என்னும் நெடுநாள் அனுசந்தானத்தாலேயே நீங்கும். ஆதலால் தேகாதிகள் நான் என்று பிரமிக்கும் மனம் என்னும் அகங்கார ரூப ஜீவன் சர்வதேவாத்மகமாய் தானாயிருக்கும் ஆத்மா தேவதையே தான் என்று நெடுநாள் தன்னைத்தானே பூஜித்து வாசனைகளையே ரூபமாய்க் கொண்டிருக்கும் மனதை ஜெயித்து ஆத்ம சாட்சா்காரமாகிற பிரம்ம கைவல்யத்தை அடைய வேண்டும். மனோநாசம் செய்த ஆத்ம அனுசந்தானமானது பிணஞ்சுடு தடி போல் தானும் நீங்கிவிடும். இதுவே முக்தி. ஆத்மா, ஞானம், அறிவு, பிரம்மம், சிவம் முதலியன ஒரு வஸ்துவே. ஒருவன் ஒரு பெரிய உத்தியோகஸ்தனை பார்த்தது கொண்டு தான் உத்தியோகஸ்தனாவானா? அதற்கான முயற்சி செய்து அந்த நிலையை அடைந்தால் ஆவான். அதுபோல மனோமயமாய் பந்தப்பட்டிருக்கும் ஜீவன் ஆத்மாவே தான் என்று ஒரு தரம் அறிந்தது கொண்டு ஆத்மாவாகிற தெய்வமாய்விடுவானா? மனதை நாசம் செய்தாலன்றி கூடாதல்லவோ? தரித்திரன் ராஜாவை பார்த்ததாலேயே நான் ராஜா என்றால் ஆவானா? அதுபோல ஆத்மாவே நான், அதாவது சிவோகம் என்றே பலகாலம் நிரந்தரம் அனுசந்தித்து மனதாகிய பாசத்தை வென்றால் அல்லாமல் மன உபசமன ரூபமான பரமசீதள சிவம் அடையப்படாது. ஜீவனே சிவன், சிவனே ஜீவன். அந்த ஜீவன் கேவலம் சிவனே தான். உமியால் கட்டுப்பட்டிருக்கிற வரையில் நெல்லாயிருக்கிறது, உமி நீங்கினால் அரிசியாகிறது. அதுபோல கர்ம பாசத்தால் கட்டுப்பட்டிருக்கிற வரையில் ஜீவனாயிருக்கிறான். அஞ்ஞான பாசம் நீங்கினால் எப்போதும் சிவனாகின்ற தேவனாய் பிரகாசிக்கின்றான் என்று ஸ்ருதியும் கோஷிக்கின்றது. ஹிருதயத்தில் உள்ள அஞ்ஞான ரூப மனமாகிற நான் என்னும் சங்கல்பம் நசிக்கிற வரையில் மனமானது ஹிருதயத்தில் தடுக்கப்பட வேண்டியது. இதுவே ஞானம், இதுவே தியானமுமாம். மற்ற எல்லாம் வாக்கு விஸ்தாரமும் சாஸ்திர விஸ்தாரமும் தான் என்று ஸ்ருதியில் சொல்லியபடி அவனிடத்தில் மனதை நிறுத்தி அவனை அடைவதே முடிவான தாத்பரியம். 2. பிராமணன் என்ன வேஷம் போட்டு ஆடினாலும் அவன் மனதில் நான் பிராமணன் என்னும் பாவம் எப்படியோ அப்படியே எந்த விவகாரங்களில் இருந்தாலும் தேகாதி நான் எனத் தோற்றாமல் ஆத்மா நான் என்னும் திடபாவம் வர வேண்டும். இப்படி மனமானது தன்னிலையில் அடங்க அடங்க சுகம் ஆவிர்பவிக்கும். அப்பால் மனதில் விஷய சுக துக்கங்கள் தாக்கா, எல்லாம் சொப்பனம் போல பற்றற்று தோன்றும். மனதில் இது நல்லதா அது நல்லதா, இது செய்யலாமா அது செய்யலாமா இவை முதலிய நினைவுகளுக்கு இடம் கொடாமல் நினைப்பு வரும் அப்போதே தன்னிடத்தில் அந்நினைப்பை இருத்திவிட வேண்டும். கொஞ்சம் இடம் கொடுத்தால் தலைகீழாய் தள்ளிவிடும். தனக்கு ஹிதமாயிருப்பவனைப் போல் இருந்து கெடுதி செய்விக்கும் ஹித சத்ருவைப் போல தன்னிலையில் இருக்கிற மனது நான் என்றும் எனக்கு அதிக விவகாரங்கள் இருக்கின்றனவென்றும் சங்கல்பிக்குமா? இப்படிப்பட்ட சங்கல்பங்கள் அன்றோ பந்தம். ஆதலால் இவ்வித நினைவுகள் வாசனையால் வந்தாலும் மனதை நினைவின் வழி விடாமல் தன்னிலையில் இருத்த முயல்வதோடு விவகாரத்தில் உதாசீன பாவத்தோடும் இருக்க வேண்டும். தன்னை மறப்பதால் அல்லவா இவ்வித நினைவுகள் உண்டாகி மேன்மேலும் அனர்த்தம் உண்டாக்குகின்றன? விவேகத்தால் நான் ஒன்றும் செய்கிறேன் இல்லை, எல்லாம் திரிகரண சேஷ்டைகளே என்று சங்கல்பிப்பது வாசனையாகின்ற நினைவின் வழி ஓடும் மனதை தன்னிலையில் இருத்த உபாயமேயானாலும் நினைவின் வழி சென்றாலன்றோ முற்கூறிய விவேகத்தால் அதை தடுக்க வேண்டும். ஆத்ம தேவதையாகிற தன்னிடத்தில் இருத்தினதும் அதைவிட்டு நீங்காமல் விவகாரத்தில் உதாசீன பாவத்துடன் இருக்கிறதுமான மனது தேகாதிகள் நான் என்றும் விவகாரங்களில் பிரவர்த்திக்கின்றேன் என்றும் மறுபடியும் விவேகத்தால் நான் ஒன்றும் செய்யவில்லை திரிகரண சேஷ்டைகளே என்றும் இவை முதலாகிய நினைவுகளை சங்கல்பிக்க கூடுமா? எவ்விதத்தாலும் மெல்ல மெல்ல தன்னை, அதாவது கடவுளை மறவாதிருக்க முயற்சிக்க வேண்டும். அது கைவந்தால் எல்லாம் சித்தியாகும். மற்றொரு விஷயத்திலும் மனதை செலுத்த வேண்டாம். பித்தனைப் போல் கர்மத்தால் நேரிட்ட விவகாரங்களைச் செய்தாலும் நான் செய்கின்றேன் என்ற நினைப்பு வராமல் தன்னிலையிலேயே இருக்க வேண்டும். உதாசீன பாவத்துடன் இவ்வித பக்தியை விடாமல் எத்தனையோ தாசர்கள் எவ்வளவோ விவகாரங்கள் செய்திருக்கவில்லையா? 3. மனம் என்பதற்கு சத்வகுணமே சுபாவமாதலால் ஆகாசத்தைப் போல் ஸ்வச்சமாயிருப்பதே மன ஆகாசம். இது ரஜோகுணத்தின் சலனத்தோடும் தமோகுணத்தின் உலகாகார பரிணாமத்தோடும் சேர்ந்து கெட்டிப்பட்டு ஸ்தூலமாய்விட்டதால் வஸ்து தரிசனம் கிடைக்கிறதில்லை. அதிக ஸ்தூலமான கடப்பாறையால் மெல்லிய பட்டு வஸ்திரத்தை இழையிடக்கூடாதது போலவும் காற்றினால் அதிக சலனமுள்ள தீபத்தால் அதிசூக்ஷ்மமான வஸ்துக்களின் லட்சணங்களை நிர்ணயிக்க கூடாதது போலவும், ஸ்தூலமாயும் சஞ்சலமாயும் உள்ள தமோகுண ரஜோகுண வசத்தான மனதால் வஸ்துவின் அனுபவம் கூடாது. அதாவது தமோகுண ரஜோகுண வசத்தான மனதால் வஸ்துவின் அனுபவம் கிடைக்காது. வஸ்து அதிசூக்ஷ்மமும் நிச்சலமுமானதால், அநேக ஜென்மங்களில் செய்து வந்த நிஷ்காமிய கர்மங்களால் மலம் அதாவது பாபம் நீங்கின மனது சத்குரு மூலமாய் சிரவணாதிகள் இயற்றி நெடுங்காலம் பிரம்ம தியானமாகிற நிதித்தியாசனம் செய்யவே மனதின் தமோகுண ரூபமான உலகாக்கார பரிணாமம் அடைதலும் இரஜோகுண ரூபமான அவற்றின் சலனங்களும் நீங்கும். நீங்கவே மனம் சூக்ஷ்மமும் நிச்சலமும் ஆகும். தியானத்தால் சூக்ஷ்மமான மனதில் அந்த சொரூபானந்தம் ஆவிர்வவிக்கும். அப்படி ஆவிர்வவிக்கும் அதாவது தோன்றுகின்ற சொரூபானந்தம் தோன்றுகின்ற நிரந்தர தியானத்தால் இரஜோகுண தமோகுணங்களை நீக்கவே அந்த சூக்ஷ்ம மனதுக்கு சொரூபானந்த ஆவிர்வாவம் நன்றாய் தெரியும். இந்த சூக்ஷ்ம மனதோடு சொரூப அனுபவம் உள்ளவனே ஜீவன் முக்தன். யோகிகள் இந்த மனாகாசம் மூலமே அனைத்தையும் அறிகிறார்கள். இதனையே நிர்குண பிரம்மம் என்று ராமகீதையில் சொல்லியிருக்கிறது. இவ் அனுபவாதீதமாய் வாக்கு மனதுகட்கு அகோச்சரமாய் உள்ளது நிர்குணாதீத பிரம்மம். அந்த அகண்டாகார ஸ்திதியை அடைந்தவனே விதேக முக்தன். அதாவது இந்த சூக்ஷ்ம மனதும் லயித்து சொரூபத்தின் அனுபவமும் இல்லாமல் ஆனந்த கடலின் மூழ்கி ஒன்றும் தோற்றாமல் அம்மயமாயிருப்பவனே விதேக முக்தன். மேலொரு நிலையும் இல்லை. இதுவே முடிவு. 4. அகம் பிரம்மம் என்னும் ஆத்மாகார விருத்தி சகஜமாக மனச்சலனமும் உலக நினைவும் மெல்ல மெல்ல நீங்கும். அப்போது தடையில்லாததால் நாம் பிரம்மமாயிருப்பது நன்றாய் அனுபவமாகும். மனமின்றி அனுபவமும் கூடாதாகையால் அதிசூக்ஷ்மமான விருத்தியோடும் கூடின மனதால் அம்மயமாகவே அனுபவிக்கலாம். விதேக முக்தியில் அனுபவமும் இல்லை. அது கடந்த நிலை, அதீத நிலை. தேகம் நாம் அல்ல, நாம் பிரம்மஸ்வரூபமான ஆத்மாவே என்னும் திருட நிச்சயம் உற்றவனே ஜீவன் முக்தன். ஆனாலும் மனோலயம் இல்லாதவர்க்கு பிராரப்தத்தால் தோன்றும் திருஷ்ட விஷயங்களில் ஏகதேசம் துக்கம் தோன்றவும் கூடும். ஆனந்தானுபவமும் இருக்காது. மனச்சலனம் நீங்காமையால் நெடுங்கால தியானத்தால் சூக்ஷ்மமும் நிச்சலமுமான மனதுக்கே ஜீவன் முக்தியின் ஆனந்த அனுபவம் கூடும். விசார சங்கிரகம் 9வது பாகம் யோக அஷ்டாங்கம் அவதாரிகை. இதில் பிராணபந்தனத்தால் மனதை தன்வசப்படுத்தி ஆத்ம சாட்சா்காரம் அடையும் யோக மார்க்கம் கூறப்படுகிறது. 1. முன் அத்தியாயத்தின் முடிவில் சொல்லப்பட்ட இவ்வித தியானரூப பக்தி சித்திப்பதற்கே யமநியமாதி அங்கங்களும் சாதனமாக கூறப்பட்டிருக்கின்றன. இவை யோகாங்க ஞானாங்க பேதத்தால் இருபிரிவாயிருக்கும். பிராணபந்தனம் செய்வது யோகமும் மனோ நிகிரகம் செய்வது ஞானமுமாம். அவரவர் வாசனைப்படி அந்தந்த பக்குவிகற்கு இரண்டில் ஒன்று சுலபமாயிருக்கும். யோகத்தின் பிராணபந்தனத்தால் மனமும் ஞானத்தின் மனோ நிகிரகத்தினால் பிராணனும் பந்தப்படுவதால் இரண்டும் ஒன்றேயாம். மனதின் அடக்கமே இரண்டின் தாத்பரியமும். 2. யமம் நியமம் ஆசனம் பிராணாயாமம் பிரத்யாகாரம் தாரணை தியானம் சமாதி ஆகிய இவ்வெட்டும் யோக அங்கங்களாம். இவற்றுள் பிராணாயாமமாவது ரேச்சகம் பூரகம் கும்பகம் மூன்றும் சேர்ந்தது. ரேச்சகமாவது பிராணவாயுவை வெளியிடல், பூரகமாவது பிராணவாயுவை உள்ளே இழுத்தல், கும்பகமாவது பிராணவாயுவை உள்ளே ஸ்தம்பித்தல். சர்வசாஸ்திரங்களிலும் ரேச்சக பூரக மாத்திரைகள் சமமாயும் கும்பகம் இரண்டு பங்கும் செய்யவே சொல்லியிருக்க, ராஜயோக சாஸ்திரத்தில் பூரகத்தில் 4 பங்கு கும்பகமும் 2 பங்கு ரேசகமும் செய்ய சொல்லியிருக்கிறது. அதிலும் இதுவே உத்தமமாயிருக்கும். முற்கூறிய வண்ணம் ரேசக பூரக கும்பகங்கள் அடங்கிய பிராணாயாமத்தை தன்னால் இயன்றளவு மிருதுவாய் கிரமமாய் அபியசித்துவரின் சரீரத்தில் ஒருவித இழைப்புடன் சலனமற்று ஆனந்தமாயிருப்பதற்கான இச்சையை கிரமமாக மனதிற்கு உண்டாகும். பின்பு பிரத்யாகாரத்துக்கு ஆரம்பிக்க வேண்டும். அதாவது பாஹ்யத்தில் உள்ள நாமரூப விஷயங்களில் மனது செல்லாமல் ஒருவழிப்படுத்துவதாம். இதுவரையில் ஓடி உழன்ற மனதானது ஓர் நிலையில் நிற்பது அருமையானதால் இதற்கு 1. பிரணவம் முதலிய மந்திரோச்சாரணம் மானசிகமாக, 2. புருவ மத்திய நாட்டம், 3. நாசிகாக்கிரத்தில் திருஷ்டி வைத்திருத்தல், 4. செவிகளில் உண்டாகும் நாதத்தை மாற்றி மிருதுவாக அனுசந்தித்தல். அதாவது இடது செவியில் உண்டாகும் சப்தத்தை வலது செவியாலும், வலது செவியில் உண்டாகும் சப்தத்தை இடது செவியாலும் மெல்ல கேட்பது. இவைகளால் மனது ஒருமைப்பட்டு ஓரிடமே இருக்க யோக்கியமாகும். பின்பு தாரணை செய்ய வேண்டும். தாரணையாவது மனதை தியான யோக்கியமான ஓர் ஸ்தானத்தில் இருத்துவதாம்.
ஹிருதயமும் பிரமரந்திரமுமே சிரேஷ்டமான தியான யோக்கிய ஸ்தானங்களாம்.
இவ்விரு இடங்களில் உள்ள அஷ்டதள பத்மங்களின் மத்தியில் தன் உபாசிய தேவதையாவது அல்லது அத்தேவதாஸ்வரூபமே தீபஜ்வாலை போல பிரகாசித்துக் கொண்டிருப்பதாகவாவது பாவித்து மனதை அதில் ஸ்திரமாய் நிறுத்துவதே தாரணையாம். இவ்வண்ணம் நிறுத்திய பின் தன் உபாசிய தேவதை அன்றி தான் இல்லை என்று அல்லது அத்தேஜோ ரூபமே தன் ஆத்மஸ்வரூபம் என்று அதாவது சோகம் பாவனையால் தியானிப்பதே தியானமாம். எங்குமுள்ள பிரம்மஸ்வரூபமே ஹிருதயத்தில் புத்தி சாட்சியாய் அகம் என பிரகாசித்துக் கொண்டிருக்கும் என்னும் ஸ்ருதியால் அங்கனம் இருக்கும் நான் யார் என்னும் விசாரத்தால் விசாரிக்கில் ஹிருதய கமலத்தில் ஆத்மதேவதையானவர் அகம் அகம் என்று நான் நான் என்று தான் தானாய் ஜொலித்துக் கொண்டிருப்பர், அதாவது ஸ்புரித்துக் கொண்டிருப்பர். அவ்வனுசந்தானத்தில் இருப்பதும் தியானமேயாம். அதிலும் இதுவே சிரேஷ்டம். தன் சக்திக்கேற்றதை செய்யலாம். இவ்விதம் தான் செய்யும் தியானத்தின் பரிபாகத்தால் தான் இன்னான் என்பதும் இன்னது செய்கிறோம் என்பதும் தெரியாமல் அதனிடத்திலேயே மனம் லயித்த அல்லது அவ் அகமென்னும் ஸ்புரிப்பு அடங்கின அதிசூக்மமான ஸ்திதியே சமாதியாம். இதில் நித்திரை மாத்திரம் வராமல் ஜாக்கிரதையாக பாதுகாத்து வந்தால் சிரேஷ்டமான ஸ்ரேயஸை கொடுக்கும். இவைகளை தினந்தோறும் கிரமமாய் தன்னால் என்ற அளவு அனுசந்தித்து வந்தால் மனோவிஸ்ராந்தி ரூபமான சிரேஷ்ட கதியை சீக்கிரத்தில் ஈஸ்வரன் அனுகிரகிப்பார். அஷ்டாங்க யோக பிரிவுகளும் அவற்றின் விஷயங்களும் சாஸ்திரங்களில் விஸ்தாரமாய் கூறியிருப்பதால் வேண்டிய அளவு சுருக்கி எழுதலாயிற்று. நன்றாய் விஸ்தாரமாய் அறிய வேண்டில் யோக சாஸ்திர அனுஷ்டான அனுபவம் உள்ள பெரியவர்களை கேட்டு விஸ்தாரமாய் அறிந்து கொள்ளலாம். 3. பிரணவம். பிரணவமாவது அகார உகார மகார அர்த்தமாத்திரை என்று 3.5 மாத்திரைகள் கூடிய ஓங்காரமாம். இவற்றில் அகாரம் ஜாக்ராவஸ்தை என்றும் விஸ்வஜீவன் என்றும் ஸ்தூல தேகம் என்றும் சிருஷ்டி என்றும், உகாரம் சொப்பனாவஸ்தை என்றும் தைஜச ஜீவன் என்றும் சூக்ம தேகம் என்றும் ஸ்திதி என்றும், மகாரம் சுஷுப்தி என்றும் பிராக்ஞி ஜீவன் என்றும் காரணதேகம் என்றும் சம்ஹாரம் என்றும், அர்த்தமாத்திரை துரியம் என்றும் ஆத்மஸ்வரூபம் என்றும் அகம்ஸ்வரூபம் என்றும், இதற்கப்பாற்பட்ட ஸ்திதியே துரியாதீதமாகிய ஆனந்தமாத்திர சுரூபம் என்றும் சொல்லப்படும். முன் தியானத்தில் கூறிய இந்நான்காவதான அகம்ஸ்வரூபமே மற்ற அகார உகார மகாரங்கள் என்னும் 3 மாத்திரைகள் அடங்கியுள்ள அமாத்திரை சுரூபம் என்றும், மௌன மந்திரம் என்றும், அஜபை என்றும் அதாவது ஜபியாமல் ஜபித்தல் என்றும், பஞ்சாட்சராதி சர்வ மந்திரங்களின் சாரமான அத்வைத மந்திரம் என்றும் கூறப்படும். பிரணவத்தின் இவ்வித யதார்த்த அனுபவம் சித்திப்பதற்கே முந்தி பிரத்யாகாரத்தில் மனோமாத்திரம் ஜபிக்க கூறியிருக்கிறது. 4. தியானத்தில் கைலாயம் வைகுண்டம் பரமபதம் முதலனவாய் சொல்லப்பட்ட அஷ்டதளத்தோடு கூடிய சர்வாத்மகமான ஹிருதய கமலத்தின் மத்தியில் அங்குஷ்டமாத்திர பிரமாணமாய் மின்னலை போல் காந்தி உள்ளதாய் தீபஜ்வாலை போலும் பிரகாசிக்கும் அவ்வஸ்துவை தியானித்து அமிர்தத்வத்தை புருஷன் அடைகிறான் என்னும் ஸ்ருதி வாக்கியப்படியே தியானிக்கச் சொன்னதில் தான் வேறு அதுவேறு என்னும் பேத புத்தியும் பின்ன தியானமும் வஸ்துவில் பரிச்சின்ன புத்தியும் ஏகதேச புத்தியும் உண்டானதாய் தோற்றியபடியால் அவைகளை நீக்க அந்த ஜுவாலாகாரமே அகம் அகம் என்று ஸ்புரித்துக் கொண்டிருக்கும் நானாகிய ஆத்மஸ்வரூபமாதலால் அந்நியமாய் பாவித்தலின்றி தன்மயமாய் பாவிக்க வேண்டும் என்றும் சொன்னதால் வாக்கியங்களில் சம்சயம் தேவையில்லை. சர்வ தியானங்களிலும் கடைசியில் சொன்ன ஆத்ம தியானமே சிரேஷ்டம். அது சித்தியானால் மற்றவை தேவையில்லை. மற்ற தியானங்களும் இதில் அந்தர்பூதமானபடியால் தான் இது சித்திப்பதற்காகவே மற்றவைகளும் சொல்லப்பட்டன. மன பரிபாகத்துக்கு தக்க தியானத்தை அனுஷ்டிக்கலாம். தியான மார்க்கங்கள் வேதமாய் தோன்றினாலும் முடிவில் ஒன்றாகவே முடியும். அதை பற்றி சங்கிக்க தேவையில்லை. தன்னை அறிதலே கடவுளை அறிவதாகும். தியானிக்கும் தன்னை அதாவது தன் சுரூபத்தை அறியாமல் இதரமாய் தெய்வம் இருக்கிறதென்று எண்ணி தியானிப்பது தன் நிழலை காலால் அளப்பதற்கு சமானமாம். அளக்க அளக்க தூரமாய் போய்க் கொண்டிருப்பது போல என்றே ஸ்ருதிகள் சொல்லுவதால் தானாகின்ற ஆத்ம தியானமே சிரேஷ்டம் ஆத்மாவே சர்வ தேவாத்மக வஸ்துவானபடியால். விசார சங்கிரகம் 10 ஞான அஷ்டாங்கம் அவதாரிக்கை. இதில் அனைத்தையும் வஸ்துமயமாய் பார்த்தலாகிய ஏகமேவாத்வைதம் பிரம்மாஹம் என்னும் பாவனையால் ஆத்ம சாட்சா்காரம் அடையும் ஞான மார்க்கம் சொல்லப்படுகிறது. 1. ஞான அஷ்டாங்கத்தின் யம நியமங்களை பற்றி இங்கு கூறின் விரிவாகும். பிராணாயாமத்தின் ரேஷகமானது தேகாதி பிரபஞ்சத்தின் நாமரூபம் என்னும் இரண்டு அம்சங்களையும் வெளிவிடுதலாம். பூரகமாவது அவைகளில் அனுசூதமாயிருக்கிற சத்து சித்து ஆனந்த அம்சங்களை கிரகித்தலாம். கும்பகமாவது அங்கனம் கிரகித்த அம்சங்களை உள்ளிருத்தலாம். பிரத்யாகாரமாவது முன் நீக்கிய நாம ரூபங்கள் மனதில் கலவாமல் காத்தலும். தாரணையாவது பூரித்த அஸ்தி பாதி பிரிய சச்சிதானந்த அம்சமே தானாகிய ஆத்மரூபம் என்று மனதை வெளிவிடாது ஹிருதயத்தில் இருத்தலும். தியானமாவது முற்கூறியபடி நாமரூபமான பஞ்சகோஷாத்மக பிணதேகத்தை நாம் அல்ல என்று அப்படியே இருத்தி நானார் என்று விசாரிக்க தான் தானாய் நான் நான் என்று ஸ்புரித்து கொண்டிருக்கும் அகம்ஸ்வரூபமாய் இடைவிடாது இருத்தலுமாம். இவ்வித பிராணாயாமாதிகற்கு ஆசனாதி நியமம் வேண்டுவதின்று. எங்கிருந்தாலும் எப்போதாகிலும் செய்யலாம். எவ்விதத்தாலும் மனதே ஹிருதயத்தில் ஆத்மஸ்வரூபமாக பிரகாசித்துக் கொண்டிருக்கும் தெய்வத்தினிடத்தில் நிறுத்தி அவனை மறவாதிருக்க வேண்டியதே முக்கிய தாத்பரியம். மறதியே சர்வ அனர்த்தங்கற்கும் மூலம் என்றும் அதுவே முமுட்சுவுக்கு காலன் என்றும் பெரியோர்கள் சொல்லுவதால். முதல் சொன்ன பிராணாயாமம் அனாவசியமாவென்றால் அவசியமே. முதலாவது அபியாச காலத்திலும் இரண்டாவது எப்போதும் செய்ய சகாயமாயிருப்பதால் மறவாதிருத்தல் பிராணாயாமம் இவ்விரண்டின் தாத்பரியமும் மனதை ஹிருதயத்தில் நிறுத்துவதே. ஆகையால் எதிர்கால பர்யந்தம் மனமானது கேவல கும்பகத்தால் அல்லது விசாரத்தால் ஹிருதயத்தில் அடங்கவில்லையோ அது பர்யந்தமே ரேசகபூரகம் முதலியவை அவசியம், அப்பால் அனாவசியம். கேவல கும்பகமாவது ரேசக பூரகமின்றியே பிராணனை ஹிருதயத்தில் அடக்கக்கூடிய தன்மை. யோகம் ஞானம் ஆகிய இரண்டில் தனக்கு பிரியமாய் தோற்றுவதையாவது அல்லது இரண்டையுமாவது சமயோச்சிதமாய் அனுசரிக்கலாம். 2. மனோநாசமே மோட்சமாதலால் சர்வசாஸ்திரங்களின் தாத்பரியமும் மனதை அடக்குவதிலேயே. யோகம் ஞானம் ஆகிய இரண்டும் மனோநாசத்தின் முக்கிய சாதனங்கள். யோகம் என்பது பிராணபந்தனம், ஞானம் என்பது அனைத்தையும் வஸ்துமயமாய் பார்த்தல், அதாவது ஏகமேவாத்வைதம் பிரம்மாஹம் என்னும் பாவம். அவரவர் கர்மானுசாரம் இரண்டில் ஒன்று சுகமாய்த் தோன்றும். முரட்டு மாட்டுக்கு புல்லை காட்டி தடையை வசப்படுத்துவது போல ஞானமும் அடித்து கட்டுவது போல யோகமும் என்றே அறிஞர் கூறுவர். முக்கிய அதிகாரிகள் வேதாந்த விசாரத்தால் வஸ்து நிச்சயம் அறிந்து தன்னையும் சர்வத்தையும் வஸ்துமயமாய் பார்ப்பதாலும் சில மத்தியம அதிகாரிகள் கேவல கும்பகத்தோடு மனதே ஹிருதயத்தில் இருத்தி நெடுநாள் வஸ்துவை தியானிப்பதாலும் சில மந்த அதிகாரிகள் பிராணாயாமம் முதலியவைகளால் கிரமமாக மேற்படி நிலையை அடைவதாலும் மனதை அடக்கி கதி பெறுவார்கள். இக்கருத்தை பற்றியே மனதை அடக்கும் யோகத்தை ஞான அஷ்டாங்கம் யோக அஷ்டாங்கம் என இரண்டாய் வகுத்திருக்கின்றனர். பிராணாயாமம் கேவல கும்பகம் சித்திக்கும் வரையில் செய்தால் போதும். அல்லாவிட்டால் ரேச்சக பூரகங்கள் இல்லாமல் கேவல கும்பகத்தையே மெதுவாய் விசாரத்தோடும் அபிசித்து மனதை ஹிருதயத்தில் இருத்தி நிரந்தர தியான ரூப பக்தியால் சமாதி சாட்சா்காரங்களை அடையலாம். சகஜமாய்விட்டால் விவகார காலம் போக மற்ற காலங்களெல்லாம் அனுஷ்டிக்கலாம். இடமும் தேட வேண்டியதில்லை. எது சௌகரியமாய் தோன்றுகிறதோ அதை அனுஷ்டிக்கலாம். மனம் கிரமமாக அடங்கினால் மற்ற விஷயங்கள் இருந்தாலும் போனாலும் அக்கறை இல்லை. கீதையில் பகவானும் யோகிகளைக் காட்டிலும் பக்தன் சிரேஷ்டன் என்றும் மோட்ச காரண சாமக்ரியானது ஸ்வஸ்வரூபமான ஆத்ம அனுசந்தான ரூப பக்தியே என்றும் சொல்லியிருப்பதால் எப்படியாவது நிரந்தரமும் மனதை அவரிடத்திலேயே இருத்திவிடும் தீரம் பெற்றுவிட்டால் மற்ற விஷயங்களைப் பற்றி பயப்படுவானேன்? விசார சங்கிரகம் 11 அத்தியாயம் சந்நியாசம் அவதாரிக்கை. இதில் சங்கல்ப தியாகமே சந்நியாசம் என்று சொல்லப்படுகிறது. நான் என்னும் சங்கல்ப தியாகமே சந்நியாசமன்றி வெளி விஷயங்களை விடுவது அல்ல. இந்த சந்நியாசம் உள்ளவன் ஏகாங்கியானாலும் அபார சம்சாரத்தில் இருந்தாலும் அவனுக்கு இரண்டும் ஒன்றாகவே தோன்றும். உதாரணமாக, வேறு விஷயத்தில் மனதை செலுத்தியிருக்கும் போது பக்கத்தில் உள்ளது தோன்றாதது போல, ஞானி எவ்வளவு விவகாரங்கள் செய்யினும் நான் என்பது உண்டாகாமல் தன்னிடத்தில் மனதிருப்பதால் ஒன்றும் செய்யாதவனேயாம். தான் அசையாமல் படுத்திருந்தும் கனவில் தலைகீழாய் விழுவதாய்க் காண்பது போல, அஜ்ஞானி நான் என்பது அறாதவன் ஏகாந்தனாய் சதா நிஷ்டையிலிருந்தாலும் சர்வ விவகாரங்களும் செய்தவனேயாவன் என்பது வசிஷ்ட வாக்கியம். விசார சங்கிரகம் 12 முடிவு. சாத்விக ஆகாரம் உட்கொண்டு திட முயற்சியுடன் சர்வானர்த்தத்துக்கும் ஹேதுவான நான் என்னும் மனோவியாபாரத்தை நீக்கிவிடுவது நம்மால் இயன்ற காரியம். நான் என்பதை அன்றி நினைப்பும், நினைப்பை அன்றி பிரமையும் உண்டாகுமா? ஆதலின் ஆத்ம தியானம் அனவரதம் செய்துனி மேன்மையாம் வேட்டின்ப மேவு. இதுவே இந்நூல் கருத்து. விசார சங்கிரகம் முற்றிற்று. சர்வம் ஸ்ரீரமணார்ப்பணமஸ்து. ஓம் நமோ பகவதே ஸ்ரீரமணாய.